What was the name of the first temple we visited? Can anyone remember?
நாம முதல்ல பார்த்த கோயிலுடைய பெயர் என்ன யாரால ஞாபகப்படுத்த முடியும்?
யதோத்காரி. யதோத்காரி சொன்ன வண்ண பெருமாள்.
Which means yatha ukta kari. As you have said, as is according to the order, the Lord is acting.
எதோக்த காரி அப்படின்னா எதோ உக்த காரி, எப்படி கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதன் பிரகாரம் செயல்பட்ட பெருமாள் அர்த்தம்.
Everyone follows someone else's order.
எல்லாரும் யாராவது ஒருத்தருடைய கட்டளையை பின்பற்றி கொண்டுதான் இருக்காங்க.
There is no one in this world who is not controlled in some way or other.
இந்த உலகத்துல யாருமே கட்டுப்படுத்தப்படாதவர்கள் கிடையாது, ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்தப்பட்டுதான் இருக்காங்க.
This is a point that we're going to have Telugu translation, so I know. So tell them to go. Yeah. Ladies also. Ladies, Telugu translation can be here. And for men, any men need Telugu translation? Okay, all right. All right, this... I'm observing Sajjal, I can't issue, not Nirjan, so there's some. Tirtan. Yes, Srila Prabhupada would often make the point that everyone is controlled.
Srila Prabhupada, ellarum kattupaduthappattavargal engindra karutha nare tharam avaru munnarippar.
Srila Prabhupada would say, how can you deny the existence of God?
சில பிரபா சொல்வார், கடவுளுடைய இருப்பை உன்னால எப்படி எதிர்க்க முடியும்?
Everyone is controlled.
எல்லாரும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கார்கள்.
No one is independent.
யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது.
We may think, well, I can do what I like, but when death comes, you can't say no.
நீங்க நினைக்கலாம், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை நான் பண்ணலாம்னு, ஆனா மரணம் வரும்போது நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது.
And throughout life, we are controlled in so many ways.
நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நாம பல்வேறு விதங்கள்ல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம்.
We cannot fly in the sky like birds.
நாம பறவைகளை போல வானத்துல பறக்க முடியாது.
We can do so by making some mechanical contraption, but that's still, for all the most advanced airplanes, they're not nearly as advanced as a little mosquito in flight.
நம்ம ஒரு இயந்திர விமானங்களை கொண்டு வானத்தை பறக்க முடியும், ஆனா எவ்வளவுதான் ஒருத்தர் வந்து வசதிகளுடைய நுட்பமான விமானத்தை தயார் செஞ்சாலும் அந்த விமானமானது ஒரு கொசுவை காட்டிலும் அற்பமானதுதான்.
So everyone is controlled. He who is not controlled but who controls all others is the supreme control.
எல்லாருமே கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. யார் ஒருத்தர் கட்டுப்படுத்தப்படாமல் மற்ற எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த நபர் தான் முழுமுதற் கடவுள்.
He is swatantra. It means he does everything by himself. He doesn't need to take any help from anyone. He's completely independent.
அவர் ஸ்வதந்திரா அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது அவர் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இல்லை. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியும்.
This is the essential characteristic of the supreme controller.
பூரண அதிகாரியினுடைய பரம அதிகாரியினுடைய லட்சணம் இதுதான்.
This is mentioned in the beginning of Srimad Bhagavatam as one of the Moola Lakshanas, or the basic characteristics of the Supreme God, that He is independent.
முழுமுதற் கடவுள் சுதந்திரமானவர், அவர் என்கின்ற கருத்து அவருடைய மூல லட்சணம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு.
Swarat, he doesn't rely on anyone else for his power. All power is intrinsically of himself.
Swarat, avar endha sakthiyum saarndhavar kedaiyadhu, ella sakthigalum avare saarndhe seyalpadudhu.
So the first verse of Srimad Bhagavatam establishes that Bhagavan Vasudev is completely independent.
ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் பதத்துல பகவான் வாசுதேவர் பூரண சுதந்திரமுடையவர் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டுள்ளது.
When Lord Vasamuni was trying to seek shelter from the threat of the Sudarshan Chakra that was pursuing him due to his offense toward Ambarish Maharaj. He eventually reached the abode of Lord Vishnu.
அம்பரீஷ் மகாராஜருக்கு துர்வாசர் சென்ற அபராதத்தின் காரணமாக சுதர்ஷன சக்கரமானது அம்பரீஷரை விரட்டி கொண்டு வந்தபோது அம்பரீஷர் துர்வாச முனிவரை விரட்டி கொண்டு வந்தபோது துர்வாசர் இறுதியில வைகுண்டத்துக்கு போனார்.
He had sought shelter with so many personalities before that, even Lord Shiva and Lord Brahma, but they were unable to give him shelter.
அவர் பல்வேறு நபர்கள்ட்ட தஞ்சம் புகுந்தார். சிவபெருமான், பிரம்மதேவர் உட்பட பல்வேறு நபர்கள் அவர் அணுகினார். ஆனா அவங்க யாராலையும் அவருக்கு தஞ்சம் அளிக்க முடியல.
So when he reached Lord Vishnu, he thought, well, now I must have come to the right place.
அவர் விஷ்ணுவை அணுகின போது நான் சரியான இடத்துக்கு வந்துவிட்டேன்னு நினைச்சார்.
Because the Sudarshan Chakra is sent by Bhagavan Vishnu.
ஏனா அந்த சுதர்ஷன சக்கரமானது பகவான் விஷ்ணுவினாலதான் அனுப்பப்பட்டது.
And he's in control of everything, so he can certainly shelter me.
அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். அதனால என்ன அந்த சுதர்ஷன சக்கரத்தை வந்து அவரால் நிச்சயமா காப்பாற்ற முடியும்.
Everyone has to do what he says.
எல்லாரும் அவர் சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க.
Durvasa Muni was in for a surprise.
Durvasa Muni ஆனா ஆச்சரியப்பட்டார்.
Because Bhagavan Narayana, who is celebrated as Swatantra or independent, he told Durvasa Muni.
Ena Swatantra manavara karudapadakudiya Bhagavan Narayanar Durvasa Munivarta chonnar.
Aham bhakta paradhino nahi aswatantra iva dvija. He said that I am controlled by my devotees.
அவர் சொல்றார், நான் என்னுடைய பக்தர்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன்.
And I'm not independent. Who told you that? What made you think that?
அது மட்டும் இல்லாம நான் வந்து சுதந்திரமானவன் கிடையாது. உங்ககிட்ட நான் யார், நான் சுதந்திரமானவன் யார் சொன்னா? எதனால நீ நான் சுதந்திரமானவன் நினைச்சிட்டு இருக்க?
He addressed Durvasa as Dvija.
அவர் துர்வாசரை துஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்.
Dvija means to take a birth twice.
துஜா அப்படின்னா யார் ஒருத்தர் இருமுறை பிறவி எடுத்தார்களோ அவர்கள்.
Means first birth is from the physical birth from the mother.
முதல் பிறவியான இந்த உடல் பிறக்கிறது தாய் மூலமா பிறக்குது.
And the second birth is in Vedic knowledge.
இரண்டாவது பிறவியானது வேத மந்திரங்களின் மூலமா நடைபெறுது.
So all the Vedas, they teach that Bhagavan Narayana is independent.
எல்லா வேதங்களும் எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா பகவான் நாராயணர் சுதந்திரமானவர்னு சொல்லுது.
Anyone who is a real dvija must accept that Bhagavan Narayan is the supreme controller, no one controls him.
யார் ஒருத்தர் உண்மையான துஜாவா இருக்கிறாரோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும், பகவான் நாராயணர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார், அவரை கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரும்
கிடையாதுங்கிறது.
யார் ஒருத்தர் உண்மையான துஜாவா இருக்காரோ அவங்க தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு இந்த விஷயம்.
So Bhagavan Narayana addressed Durvasa as Dvija. You know that you've learned that I am independent.
Bhagavan Narayana Durvasa ka chodra Dvija avine. Adhaadu ungalku theriyum na sudandhara manavannu.
But before that he had said, Aham bhakta paradhino. I am dependent or I am under the control of my bhakta.
ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருனா, நான் என்னுடைய பக்தனை சார்ந்திருக்கேன், நான் என்னுடைய பக்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன்.
So you are a dvija, you are not a bhakta. He's telling Durvasa.
அவர் துர்வாசர் சொல்றார், நீ ஒரு த்விஜா ஆனா நீ பக்தன் கிடையாது.
So from the point of view of knowledge, it is certainly correct that I am independent.
அதாவது ஞானத்தினுடைய பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மைதான்.
But beyond the platform of theoretical knowledge is the realm of bhakti.
ஆனா ஏட்டளவுல இருக்கக்கூடிய ஞானத்தின் தளத்திற்கு அப்பால பக்தியினுடைய தளம் இருக்கு.
In which the Lord is not superior, he is controlled by his devotees.
அந்த பக்தியினுடைய தளத்திலிருந்து பார்க்கும்போது பகவான் பரமபுருஷர் அவர் அவர் உணவுதற் கடவுள் கிடையாது, அவரே கட்டுப்படுத்தப்படுறார் தன்னுடைய பக்தரால.
In the realm of bhakti, Bhagavan's greatness retires and his sweetness gets over.
பக்தியினுடைய தளத்துல இருந்து பார்க்கும்போது பகவானுடைய பெருந்தன்மை அது வந்து ஒதுங்கி போயிட்டு பகவானுடைய இனிமை வெளிப்படுது.
And everything is back to front.
அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு.
He who is the supreme controller becomes controlled by his devotee.
யார் ஒருத்தர் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்காரோ அத்தகைய நபர் தன்னுடைய பக்தர்களால் கட்டுப்படுத்தப்படுறார்.
He who destroys millions of powerful kings and their planets.
யார் ஒருத்தர் கோடிக்கணக்கான ராஜாக்களையும் கிரகங்களையும் அழிக்கின்றாரோ கட்டுப்படுத்துறாரோ
is having his ear pulled by Mother Yashoda.
அத்தகைய நபருடைய காதுகளை அன்னை யசோதை பிடிச்சி இருக்கிறான்.
Or he's running in fear from the stick of Mother Yashoda.
அது மட்டுமின்றி அன்னை யசோதையினுடைய குச்சியை கண்டு அவர் பயந்து ஓடுறார்.
So everything is back to front. As we saw, the Lord was lying down back to front.
இப்படி எல்லாரும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. பகவான் கூட பாத்தீங்கன்னா அவருடைய படுத்திருக்கிறது கூட பார்த்தோம்னா நம்ம பார்த்த கோயில முன்னுக்கு பின் முரணா படுத்திருக்காரு.
Generally, you always see the Lord in when he's in his Supta Vigraha or his lying down form, he's lying down on his right side.
பகவான் எப்பவும் படுத்திருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விக்கிரகத்துல அவர் வலது பக்கமா படுத்திருப்பார்.
So that when we come into the temple for darshan, we see on our right his lotus feet and his lotus face and helmet on our left side.
நம்ம வந்த போது பார்க்கும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம் அவருடைய தலை இருக்கு, நம்மளுடைய இடதுகை பக்கம் அவருடைய கால்கள் இருக்கு.
You might have noticed in the first time when you visited, you are told to Kali that the Lord was lying down on his left side.
பொதுவா அப்படி இருக்கும், ஆனா நம்ம யதோக்த காரியில பகவான் அப்படியே திரும்பி படுத்திருக்கிறார்.
Well, that's just to give evidence that I did something unexpected. So I lay down in an unexpected way also.
பகவான் எதிர்பார்க்காத ஒரு செயலை செஞ்ச காரணத்தினால யாராலும் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல அவர் அந்த எக்தோக்தகாரி கோயில
படுத்திருக்கிறார்.
பகவான் கோயில விட்டு வெளியில வந்து நடந்து போவார் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது.
Same thing happened in the story of Sakshi Gopal given in Sri Chaitanya Charitamrita.
இதே மாதிரியான நிகழ்ச்சி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல சாக்ஷி கோபால் கதையில சொல்லப்பட்டிருக்கு.
Where the deity Gopal was invoked as a sakshi, a witness for the pledge of the elder Brahmin to give his daughter to the junior Brahmin.
ஒரு முதிர்ந்த பிராமணர் தன்னுடைய மகளை இன்னொரு இளைய பிராமணருக்கு திருமணம் செய்து வைக்கிறதா கொடுத்த வாக்குறுதிக்கு சாட்சியா கோபால் அவர் அந்த இளைய பிராமணரோட வந்த கதையை நம்ம பார்க்கிறோம்.
So it wasn't expected that he'd actually have to perform the job of a sakshi, a witness.
பகவான் ஒரு சாட்சியினுடைய செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது கிடையாது பொதுவா.
So when the junior Brahmin went back to Vrindavan and said to Gopal, well, now you have to come and bear witness.
அந்த இளைய பிராமணர் பிருந்தாவனத்துக்கு திரும்பி போய் கோபால் கிட்ட சொல்றார், நீங்க இப்ப வந்து சாட்சி சொல்லி ஆகணும்ங்கிற.
Then the deity Gopal said, well, I never heard of a deity walking before.
அப்பா அந்த கோபால் சொல்றார், இதுக்கு முன்னாடி விக்கிரகம் நடந்து போனதா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையேங்கிற.
You probably haven't heard about the Tokta Kari.
ஒருவேளை கோபாலுக்கு ஏதோத்த காரியம் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாரா இருக்கலாம்.
So that Brahmin said, well, you're talking to me, so if you can talk, you can walk.
உடனே அந்த பிராமணர் கோபால் கிட்ட சொல்றார், உங்களால நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, உங்களால என்கிட்ட பேச முடிஞ்சா ஏன் நடக்க முடியாதானே.
So Brahmins are very intelligent and he defeated the Lord in argument and the Lord had to come and say.
பிராமணர்கள் ரொம்ப புத்திசாலிகள், அவரை வந்து பகவான வாதத்துல தோற்கடிச்சிட்டாங்க, அதனால பகவான் அவர் கூட வந்தாக
வேண்டியதாயிடுச்சு.
உண்மையில யாரும் பகவானை தோற்கடிக்க முடியாது, ஆனா அந்த பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய அன்பினால தோற்கடிக்கப்படுறார்.
So there are so many temples of the Lord.
இது மாதிரி பகவானுக்கு பல்வேறு கோயில்கள் இருக்கு.
And in all the temples we are reminded of the greatness of the Lord.
இந்த எல்லா கோயிலையும் பகவானுடைய பெருமை நமக்கு வலியுறுத்தப்படுது, நினைவுறுத்தப்படுது.
He comes to show I'm the boss.
அவர் நமக்கு முன்னாடி அவர் வந்து தோன்றி நான் தான் கட்டுப்படுத்துறேன், நான் தான் எஜமானங்கிறத
வெளிக்காட்டுறேன்.
நீங்களா எஜமானம் கிடையாதுன்னு
சொல்றாரு. You are
நீங்களா கட்டுப்படுத்தப்படுறீங்க.
I am the control.
நான் உங்களை கட்டுப்படுத்துறேன்.
But in this form, he is showing that, well, I am the boss usually, but not this time. I am the boss usually, but not this time.
ஆனா நம்ம பார்த்த அந்த கோயில அவர் சொல்றார், நான் பொதுவா எஜமானர், ஆனா இந்த சொல் இந்த நிகழ்ச்சியில கிடையாதுங்கிறார்.
Laid down or lie down in that position to happily admit his defeat before the love of his devotee.
தன்னுடைய பக்தருடைய அன்புக்கு முன்னாடி தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு பகவான் அந்த கோயில திரும்பி படுத்திருக்கிறார்.
So we offer respect to the Lord that even though he's so respectable, he's not simply obsessed with power. Even though he's so respectable and powerful, he's not obsessed with power. Obsessed means tanmayam. He's not overly concerned.
Bhagavan.
He's not always, I'm powerful.
பகவான் எல்லா விதமான சக்திகளும் உடையவராக இருந்த போதிலும் அந்த சக்திகளால் அவர் வந்து நான் சக்தி உடையவன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது.
Bhakti means to appreciate the sweetness of the Lord and the exchange between the Lord and his devotees.
பக்தி அப்படின்னா பகவான் கிட்ட இருக்கக்கூடிய இனிமையையும் பகவானுக்கும் அவர் பக்தர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவையும் பாராட்டுறது.
Of course there are various levels of bhakti.
அதே சமயத்துல பக்தியிலும் பல்வேறு நிலைகள் இருக்கு.
That which is dominated by the consciousness of his greatness is not so pleasing to Bhagavan as that in which the devotee interacts with the Lord in a very natural and simple way.
பகவானுடைய பெருந்தன்மையை அடிப்படையாக கொண்டு அவர் மேல இருக்கக்கூடிய பக்தியானது பகவானுக்கு அந்த அளவுக்கு பிடித்தமானது கிடையாது. எதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய இயற்கையான அன்போடு ஒருத்தர் அவர்கிட்ட உறவாடும் போது.
So we find in the among the various Vaishnav sampradayas that the sampradaya of Sri Ramanujacharya and the sampradaya of Chaitanya Mahaprabhu and just also to some extent the sampradaya of Vallabhacharya, they recommend or they emphasize the sweetness of the Lord even over his greatness.
பகவானுடைய பல்வேறு வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு மத்தியில பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜ சம்பிரதாயம் மற்றும் கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் ஓரளவுக்கு பல்லவ சம்பிரதாயம் இந்த மூன்று சம்பிரதாயங்கள்ல பகவானுடைய இனிமையானது அவருடைய பெருமையை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது.
இந்த ராமானுஜ சம்பிரதாயம் இஸ் லைக் யூ நோ போத்
ராமானுஜ சம்பிரதாயத்துல இரண்டுமே இருக்கு.
The Gaudiya Vaishnav Sampradaya has very intimate link with the Ramanuja Sampradaya.
Gaudiya Vaishnav Sampradaya manadu Ramanuja Sampradayathu kuda oru nerungiya inge thodarbu irukku.
The philosophy of Gaudiya Vaishnavism was first systematically presented by who?
இந்த கௌடிய வைஷ்ணவ கௌடிய வைஷ்ணவருடைய தத்துவமானது முதல்ல முறையா யாரால சொல்லப்பட்டது, யாரால கொடுக்கப்பட்டது?
சரி, ஜீவ கோஸ்வாமி. Who said that? ஜீவ கோஸ்வாமி. கௌடிய வைஷ்ணவர்கள் are known as ரூபாலோகர்கள்.
கௌடிய வைஷ்ணவர்கள் ரூபானுகர்கள் என்று அழைக்கப்படுறாங்க.
Because it was Rupa Goswami who manifested, of course, we are followers of Chaitanya Mahaprabhu, but it was Rupa Goswami who manifested the desire of Chaitanya.
நம்ம சைத்தன்ய மகாபிரபுவின் பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் ரூபானுகர்கள் என்று அழைக்கப்படுறோம். ஏன்னா ரூப கோஸ்வாமி தான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உள்நோக்கத்தை விருப்பத்தை
வெளிப்படுத்தினார்.
அதே சமயத்துல ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஜீவானுதாஸ் அழைக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா ஜீவ கோஸ்வாமி தான் இந்த கௌடிய வைஷ்ணவத்தினுடைய கொள்கைகளை தத்துவபூர்வமா தெள்ள தெளிவா எடுத்துரைத்தார்.
அனுகா மீன்ஸ் ஃபாலோ. சோ வி ரூப அனுகா ஃபாலோவர்ஸ் ஆஃப் குரு கோஸ்வாமி அண்ட் ஜீவா ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீவ கோஸ்வாமி.
அனுகா பினா பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம ரூபானுதாஸ் சொல்லும்போது ரூபானுகர்கள்னு சொல்லும்போது ரூப கோஸ்வாமி பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் ஜீவானுதாஸ் சொல்லும்போது ஜீவ கோஸ்வாமி பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் பொருள்.
சோ ஜீவ கோஸ்வாமி சிஸ்டமேட்டிக்கலி பிரசன்டட் தி ஃபிலோசஃபி ஆஃப் சைதன்ய மகாபிரபு இன் ஹிஸ் ஷட் சந்தர்ப or Bhagavad Sandarbha, six essences.
Jiva Goswami, in the Gaudiya Vaishnavathinudaya Tattvangala, Sat Sandarbha, alad Bhagavad Sandarbha, endra alaikapadakoodiya puthangala aaru vishayama pirichi vilakki irukkar.
These were quoting extensively from Shastra, especially Srimad Bhagavatam, to establish all the points of understanding.
அவர் ஞானத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் விளக்கறதுக்காக சாஸ்திரங்கள்ல இருந்து நிறைய ரொம்ப அதிகமான மேற்கோள் அதிகமா மேற்கோள் காட்டி விளக்கிறார்.
So Jiva Goswami wrote in the beginning of this the first of the Sandarbhas is the Tattva Sandarbha that this is all based on initial work done by he said one Bhatta from South India. This refers to Gopal Bhatta Goswami.
ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய தத்துவ சந்தர்ப்பால கொடுக்கிறார். அதனுடைய ஆரம்பத்துல இந்த தத்துவ சந்தர்ப்பால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பட்டரால எழுதப்பட்டதுங்கிறார், பட்டரால கொடுக்கப்பட்டதுங்கிறார். அந்த பட்டரானவர் கோபால பட்ட கோஸ்வாமி குறிக்கக்கூடியது.
கோபால பட்ட கோஸ்வாமி never liked his name to be mentioned. He would like to remain very obscure.
கோபால பட்ட கோஸ்வாமி தன்னுடைய பெயர் எங்குமே குறிப்பிடப்படணும் சொல்லி விருப்பப்பட கிடையாது. அவர் எப்பவுமே தன்னை மறைமுகமா வைத்துக் கொள்றது விரும்பினார்.
So Gopal Bhatta Goswami had presented this philosophy, but it's not exactly sure what happened. Maybe the books got off, because all the papers those days they weren't bound, they were just written on palm leaves, and they got mixed up, or maybe just took the points but not so systematically. But anyway, Jiva Goswami said that what Gopal Bhatta Goswami has presented, that I now presenting in a systematic way.
Gopal Bhatta Goswami, Gopal Bhatta Goswami, இந்த தத்துவங்களுடைய கருத்துக்களை எழுதியிருந்தார். அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி புத்தகங்கள் வந்து கிடையாது. அப்ப வந்து பனைமொழியில எழுதி வச்சிருப்பாங்க. அதை அடிப்படையா கொண்டு ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, கோபால பட்ட கோஸ்வாமி கொடுத்த விஷயங்களை நான் வந்து முறைப்படி ஒழுங்கா வரிசைப்படுத்தி
கொடுக்கிறேங்கிறேன். Shatshandharva, we'll find to establish the points, Jiva Goswami gives the same arguments that Sripad Ramanuja Acharya gave in his Sri Bhasha, his commentary on Vedanta Sutra.
ஜீவகோசாமியினுடைய சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு சில கருத்துக்களை நிலைநாட்டுறதுக்காக அவர் என்ன ஒரு அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த அர்த்தமானது பல இடங்கள்ல ராமானுஜாச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு கொடுத்த வியாக்கியானமான ஸ்ரீபாசியத்தை அடிப்படையாக கொண்டதா இருக்கு.
And many times he quotes from these various books which Sri Bhavanuja also quotes from, which would only be known in Sanskrit.
அது மட்டும் இல்லாம ஜீவ கோஸ்வாமி பல்வேறு பல்வேறு ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுறார். அவர் மேற்கோள் காட்டக்கூடிய ஸ்லோகங்கள் வந்து ராமானுஜாச்சாரியாலும் உபயோகப்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் அது தென்னிந்தியாவில் மட்டும்தான் பிரபலமா இருந்த ஸ்லோகங்கள்.
So it's understood that this is all actually the contribution of Gopala Goswami.
அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கோபாலபட்ட கோஸ்வாமியால வழங்கப்பட்டதுன்னு.
Who was in his childhood and youth raised in Srirangam.
Gopalabhatta Goswami தன்னுடைய குழந்தை பருவத்திலே இளைய பருவத்திலே ஸ்ரீரங்கத்தில் வளர்க்கப்பட்டார்.
And it's understood that he must have had a thorough education in the philosophical understanding of the Ramanuja Sampradaya.
அதனால ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய தத்துவ கருத்துக்கள்ல அவர் முழுமையான அறிவு பெற்றிருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறார் கோபாலபட்ட கோஸ்வாமி.
So therefore Srila Bhaktivedanta Thakur, he says that the philosophy of the Sri Vaishnava Sampradaya, that is the Ditti Swarup, or the foundational form of the philosophy of the Gaudiya Vaishnava Darshan.
அதனாலதான் ஸ்ரீல பக்தினோ டாக்கர் சொல்றார், ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய தத்துவமானது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவத்துக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு.
So in this way there is an intimate link between the sampradaya of Sri Ramanujacharya and of Chaitanya Mahaprabhu.
இப்படி ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் மற்றும் சைத்தன்ய மகாபிரபுடைய இரண்டு சம்பிரதாய நடுவுல நெருக்கமான உறவு இருக்கு.
And the conclusion of all the philosophy is chanting the names of Krishna and dancing in ecstasy.
Ella tattvangalude irudi mudivu enna appadina Krishnarude naamatha paadi paravasathla aadradhu.
Of course it's not that philosophy is dispensable.
Adhanaal tattvam vandu olukapadakudiyadhu endradhu kedaiyadhu.
That is to be understood.
தத்துவமும் புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டியது.
சைதன்ய மகாபிரபு was dancing and chanting.
சைதன்ய மகாபிரபு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தார்.
But he was also discussing philosophy.
அதே சமயத்தில் அவர் தத்துவங்களையும் பாதித்துக் கொண்டிருந்தார்.
With his friends,
அவருடைய நண்பர்கள் கிட்ட,
like Venkata Bhatt in the uncle of Gopalabhatta Goswami in Sri Lanka.
கோபாலபட்ட கோஸ்வாமியின் சித்தப்பரான வெங்கடபட்டருடைய வீட்ல ஸ்ரீரங்கத்துல.
And even with philosophical enemies like Sarvabhauma Bhattacharya, Prakashananda Saraswati,
தத்துவபூர்வமா எதிரிகளா விளங்கக்கூடிய பிரகாஷானந்த சரஸ்வதி, சரவம் பட்டாச்சாரியா இவங்க கிட்டயும் அவர் தத்துவங்களை பாரிச்சார்.
But when Prakashananda Saraswati and Sarvabhauma, they had understood the philosophy of Chaitanya Mahaprabhu, then they joined him in chanting and dancing.
எப்ப சரோபாமனும் பிரகாஷானந்தரும் சைத்ரமகாபிரபுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டாங்களோ, அப்ப அவங்க ரெண்டு பேருமே சைத்ரமகாபிரபுவோட பாடுறதுலயும் ஆடுறதுலயும்
இணைஞ்சுட்டாங்க.
இருந்தா கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய் தர்சனம் பார்க்கலாம். தினம் தர்சனம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாரும் பார்க்கறதுக்கு.
Make a note of the number and make a note of the number and that we take this lecture here at this time. Just remind us again about this. Just